ஓம் சாந்தி. 26/4/2026 அவ்யக்த பாப்தாதா. திருப்புதல் தேதி 31/12/2009. புது வருடத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் செய்தியை கொடுத்து பொன்னான உலகின் பரிசை கொடுங்கள். தந்தைக்கு சமமாக ஆவதற்காக ஆத்ம உணர்வில் இருக்கும் இயல்பை இயற்கையானதாக ஆக்குங்கள். இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் பாப்தாதாவின் அன்பு மற்றும் ஸ்நேகத்தில் மூழ்கியிருக்கும் நிலையில் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையையும் பரமாத்ம மீது கொண்ட அன்பில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து குழந்தைகளும் அன்பெனும் விமானத்தில் வந்துவிட்டீர்கள். பொதுவாக நீங்கள் புத்தாண்டு கொண்டாட வந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் அனைவரின் கண்களிலும் என்ன தென்பட்டு கொண்டிருக்கிறது? புது வருடம், புத்தாண்டு என்பது ஒரு காரணம் மட்டுமே. ஆனால் உங்கள் அனைவரின் கண்களிலும் எதற்கான உற்சாகம் இருக்கிறது? மூன்று விஷயங்களுக்கான வாழ்த்துக்கள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று, உங்களது புதிய வாழ்க்கைக்கான வாழ்த்து. இரண்டாவது, புதிய யுகத்திற்கான வாழ்த்து. மூன்றாவது, குடும்பம் மற்றும் தந்தையுடனான சந்திப்பிற்கான வாழ்த்து. உங்கள் கண்களில் என்ன சுழன்று கொண்டிருக்கிறது? உங்களுடைய புதிய யுகம் உங்கள் முன்னால் வந்து கொண்டிருக்கிறது தானே? புதிய யுகம் வந்தே விட்டது என்ற உற்சாகம் உங்கள் உள்ளத்தில் வந்து கொண்டிருக்கிறது. புதிய யுகத்தின் பிரகாசமான ஆடை இத்தனை தெளிவாக உங்கள் முன்னால் தெரிகிறது. அதாவது இன்று நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். மேலும் மிக விரைவில் இந்த ஒளிமயமான ஆடையை அணிய போகிறீர்கள். அதை தங்கள் முன்பே பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். விடை கொடுத்து கொண்டும் இருக்கிறீர்கள். மேலும் வாழ்த்துக்களையும் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி பழைய வருடத்திற்கு விடை கொடுத்த பிறகு அதை மறந்து விடுகிறீர்கள், புது வருடம்தான் முன்னால் வருகிறது. அதே போல உங்களுக்கு முன்னால் உள்ள பழைய உலகிற்கு நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லவில்லை, விடை பெறுகிறீர்கள். ஆனால் புதிய உலகத்திற்கு வாழ்த்துக்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பழைய உலகிற்கு விடை கொடுத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இன்று உங்கள் அனைவரிடத்திலும் புது யுகத்திற்கான ஊக்கம் உற்சாகம் இருக்கிறது. மக்களும் கூட புது வருடத்திற்கான வாழ்த்துக்களை கொடுக்கிறார்கள். மேலும் அதன் கூடவே பரிசும் கொடுக்கிறார்கள். எனவே பாப்தாதா, குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்களது பழைய சுபாவம் மற்றும் சம்ஸ்காரங்களுக்கு விடை கொடுத்துவிட்டு புதிய உலகிற்கு செல்வதற்கான பரிசை வழங்குகிறார். அந்த புதிய உலகத்தில் எப்பொழுதுமே அனைத்தும் கிடைத்திருக்கும், பிராப்தி மட்டுமே இருக்கும். சுருக்கமாக சொன்னால், புதிய உலகத்தில் அடைய முடியாத பொருள் என்று எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட பொன்னான உலகத்தின் பரிசை பாப்தாதா குழந்தைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து விட்டார். நாம் தான் அந்த பொன்னான உலகத்திற்கு அதிகாரிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்ற போதை உங்களுக்குள்ளும் இருக்கிறது தானே? இத்தகைய பரிசை வேறு யாராலும் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தையின் கட்டளை என்னவென்றால், அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையின் ஆஸ்தியான இந்த பொன்னான உலகத்தை பற்றிய செய்தியை சொல்லி அவர்களுக்கும் இந்த பரிசை வழங்க வேண்டும் என்பதாகும். உங்களிடம் எப்படிப்பட்ட பரிசுகள் இருக்கின்றன? ஒன்று, புதிய உலகத்திற்கான பரிசு. மற்றொன்று, உங்களிடம் பல பொக்கிஷங்கள் உள்ளன. குணங்களின் பொக்கிஷம், சக்திகளின் பொக்கிஷம், சுய கௌரவத்தின் பொக்கிஷம் என எத்தனை பொக்கிஷங்கள்! எனவே அனைவருக்கும் ஏதாவது ஒரு குணத்தையோ சக்தியையோ பரிசாக வழங்குங்கள். அந்த பரிசு அவர்களின் வாழ்க்கையை மாற்றி அவர்களை பொன்னான உலகின் அதிகாரிகளாக ஆக்கட்டும். ஏனென்றால் இன்று நாலாபுறமும் துக்கமும் அசாந்தியும் அதிகரித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நாலாபுறங்களிலும் ஒவ்வொருவருக்கும் பயமும் கவலையும் இருக்கிறது. அப்படிப்பட்ட துக்கமான அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு குறைந்தபட்சம் இந்த செய்தியை அவசியம் கொடுங்கள். அதாவது, இப்பொழுது தந்தை வந்துவிட்டார், இனி அழிவற்ற ஆஸ்திக்கு அதிகாரி ஆகுங்கள் என்ற செய்தி. இந்த செய்தியை நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்பொழுதும் கூட தந்தையின் குழந்தைகள் பலர் இந்த செய்தியை பெறாமல் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களும் கூட ஒரே தந்தையின் குழந்தைகள் தானே. எனவே உங்களின் சகோதரன் சகோதரிகளுக்கு இந்த செய்தி எனும் பரிசை அவசியம் கொடுங்கள். யாரும் விடுபட்டு விட கூடாது. நீங்கள் சேவை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். குழந்தைகளின் சேவையை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் எனது குழந்தை எவரும் இந்த செய்தி, அதாவது தந்தை வந்துவிட்டார் என்ற செய்தி கிடைக்காமல் விடுபட்டு விடக்கூடாது என்பதே தந்தையின் ஆசையாக இருக்கிறது. உங்களுக்கு பொன்னான உலகத்தின் பரிசு கிடைத்தது, ஆனால் எங்களுக்கு தெரியவில்லையே என்று அவர்கள் புகார் சொல்லக்கூடாது. நமது தந்தை வந்துவிட்டார், ஆனால் எங்களுக்கு செய்தி கிடைக்கவில்லை என்று அவர்கள் வருந்தக்கூடாது. எனவே இந்த புத்தாண்டில் ஒன்று கூடி திட்டமிடுங்கள். எந்த ஒரு மூலையில் இருப்பவர்களுக்கும் இந்த செய்தி சென்றடைவதை உறுதி செய்யுங்கள். யாரும் விடுபட்டு விடக்கூடாது. அவர்கள் குறை கூறுவதற்கு பதிலாக மகிழ்ச்சி அடைந்து நமது தந்தை வந்துவிட்டார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். வஞ்சிக்கப்பட்டு இருந்துவிடக்கூடாது. எனவே இந்த புதிய வருடத்தில் என்ன செய்வீர்கள்? அனைவரும் தங்களுக்குள் ஒன்றிணைந்து ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள். பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தை மீதும் இரக்கம் வருகிறது. எனவே நீங்களும் உங்கள் சகோதர சகோதரிகள் மீது விசேஷமான இரக்க உணர்வும் நலம் விரும்பும் தன்மையும் கொண்டு அனைவருக்கும் இந்த செய்தியை கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் இனி யாரும் புகார் கூறாதவாறு செயல்படுங்கள். இன்று அனைத்து குழந்தைகளுக்கும் புத்தாண்டு கொண்டாடும் ஊக்கமுற்சாகத்தில் வந்துள்ளீர்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து என்ன பாடல் பாடுகிறார் தெரியும் தானே? ஆஹா குழந்தைகளே, ஆஹா! யார் முதல் முறையாக வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் பாப்தாதா சொல்லிக் கொள்வது, நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் நேரம் முடிவடைவதற்கு முன்பே தந்தை உடையவராக ஆகிவிட்டீர்கள். புதிய குழந்தைகளுக்கு பாப்தாதா பல கோடி மடங்கு அதிர்ஷ்டசாலிகளாவதற்கான வாழ்த்துக்களை கொடுத்துக் கொண்டு இருக்கிறார். இன்றைய காலத்தில் பாப்தாதா அனைத்து குழந்தைகளிடமும் ஒரு விஷயத்தை பார்க்க விரும்புகிறார். அது என்னவென்று தெரியுமா? எப்படி ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உற்சாகம் இருக்கிறது, லட்சியம் இருக்கிறது. அதாவது நாம் தந்தைக்கு சமமாக ஆகக்கூடியவர்கள்தான் ஆவோம் என்பது அல்ல, ஆகியே தீருவோம் என்ற லட்சியம் இருக்கிறது. அதே போல இப்பொழுது லட்சியத்திற்கு ஏற்ற லட்சணத்தையும் பாப்தாதா பார்க்க விரும்புகிறார். எப்படி சமமாக ஆக வேண்டும் என்ற லட்சியம் இருக்கிறதோ அப்படி சமமாக ஆவதற்கான லட்சணமும் இருக்க வேண்டும். இப்பொழுது லட்சியம் மிகவும் உயர்வாக இருக்கிறது, ஆனால் லட்சணத்தில் விசேஷமாக கவனம் வேண்டும். சமமாக ஆவது என்ற லட்சியம் எத்தனை பெரியதோ அத்தனை பெரியதாக லட்சணமும் இருக்கட்டும். இப்பொழுது சில குழந்தைகள் லட்சணங்களை கடைபிடிக்க விரும்புகிறார்கள். ஆனால் இடையிடையில் நாங்கள் அதிகமாக விரும்புகிறோம், ஆனால் என்று சொல்லிவிடுகிறார்கள். எனவே இந்த ஆனால் என்பது நீங்கி போகட்டும். தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுதே எத்தனை பெரிய லட்சியமோ அதற்கான லட்சணம் உங்களுடைய முகத்தின் மூலம் நடத்தையின் மூலம் தென்பட வேண்டும். எப்படி இதற்கு முன்பு நீங்கள் தேக அபிமானத்தில் இருந்தீர்கள், ஆனால் தேக அபிமானத்தில் இருந்த பொழுது தேக அபிமானம் என்பது இயற்கையான இயல்பாக இருந்தது. தேக அபிமானத்தில் வருவதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை, இயற்கையான இயல்பாக தேக உணர்வு இருந்தது. அரைக்கல்ப முயற்சி செய்யவில்லை. அதே போல இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவராவதும் இயற்கையான இயல்பாக இருக்கும். இருக்க வேண்டும். எப்பொழுது தேக அபிமானத்தின் இயற்கையான இயல்பு தன்மையில் இருந்தீர்களோ அப்பொழுது தேக உணர்வில் வர வேண்டும் என்பது எப்பொழுதாவது நினைவிற்கு வந்ததா? இந்த முயற்சி நீங்கள் செய்தீர்களா? இப்பொழுது கூட தேக அபிமான நிலை மற்றும் ஆத்ம அபிமான நிலை இருக்கிறது. அதில் ஆத்ம அபிமான நிலைக்கு மட்டும் ஏன் உழைப்பு தேவைப்படுகிறது? ஏனென்றால் பாப்தாதாவிடம் செய்தி வருகிறது, அவ்வப்பொழுது தேக உணர்வை அழிப்பதற்கு உழைக்க வேண்டி இருக்கிறது. எப்பொழுது தேக அபிமானம் மட்டும் இயற்கையானதாக இருக்க முடிகிறதோ அப்பொழுது ஆத்ம உணர்வுடையவராவதில் மட்டும் ஏன் உழைப்பு தேவைப்படுகிறது? பாப்தாதாவிற்கு குழந்தைகளின் இந்த உழைப்பு நல்லதாக படவில்லை. உழைப்பிலிருந்து முக்தி அடைந்து மேலும் இயற்கையான நிலையாக மாற வேண்டும். இதைதான் லட்சியமும் லட்சணமும் சமமாக இருத்தல் என்று சொல்லப்படுகிறது. பிறகு பாருங்கள், நீங்கள் தந்தைக்கு சமமாக ஆவது மிக சகஜமாக மேலும் இயற்கையானதாக இருக்கும். பிரம்மா பாபாவை பாருங்கள், இவ்வளவு பெரிய குடும்பத்தின் பொறுப்பு இருந்த போதிலும் அவர் இயற்கையாகவே ஆத்ம உணர்வின் நிலையில் நிலைத்திருந்தார். உங்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருந்தாலும் பிரம்மா பாபா சுமந்த பொறுப்போடு ஒப்பிடும் பொழுது உங்களுடையது உங்களுக்கு என்னவாக தெரிகிறது? எப்படிப்பட்ட பொறுப்பாக இருந்தாலும் சரி, மண்டல பொறுப்பாகவே இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு அதிகார ரீதியான எக்கிய செயல்பாட்டிற்கான பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஆனால் இந்த பொறுப்புகள் பிரம்மா பாபாவிற்கு முன்னால் என்ன? பிரம்மா பாபா சிவ பாபாவின் உதவியுடன் செய்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார். நான் செய்பவராக ஆகி தந்தைக்கு சமமாக விடுபட்டு மேலும் அன்பானவராக இருக்கிறேன் என்ற நிலையில் இருந்தார். எனவே தந்தைக்கு சமமாக ஆக விரும்புகிறீர்கள் எனும் பொழுது சோதனை செய்யுங்கள். அதாவது எண்ணம், சொல் மற்றும் செயல்களுக்கான பொறுப்புகள் இருந்தாலும் நான் செய்பவனாக கருவியாக இருக்கிறேன். செய்விப்பவர் எஜமானர் சிவ பாபா. இந்த செய்விப்பவர் என்ற பாடம் போக போக மறந்து போய் விடுகிறது. எனவே லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்குங்கள். இப்பொழுது பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பதன் கூடவே இந்த லட்சியத்தை லட்சணத்தில் கொண்டு வாருங்கள். புது வருடம் என்றால் புதிய விஷயங்கள் என்பதாகும். என்ன செய்வது, மாயை வந்து விடுகிறது. நான் விரும்பவில்லை, ஆனாலும் அது வந்து விடுகிறது. இது போன்ற சப்தங்களை, சங்கல்பங்களை பழைய வருடத்துடன் கூடவே விடை கொடுத்து விடுங்கள். வெறும் வருடத்திற்கு மட்டும் விடை கொடுக்காதீர்கள். மாயை கூட பாப்தாதாவிடம் வந்து என்ன சொல்கிறது என்பதை பாப்தாதா சொல்லியிருந்தார். என்ன சொல்கிறது? நான் செல்வதற்கான நேரம் இது என்பதை நான் புரிந்திருக்கிறேன், ஆனால் சில குழந்தைகள் என்னை இன்னும் அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். நான் என்ன செய்வது என்று கேட்கிறது. எனவே இன்று பழைய ஆண்டிற்கு விடை கொடுப்பதன் கூடவே மாயையின் பல்வேறு ரூபங்களுக்கும் முழுமையாக விடை கொடுத்து விடுங்கள். தைரியம் இருக்கிறதா? கைகளை உயர்த்துங்கள். விடை கொடுப்பதற்கான தைரியம் இருக்கிறதா? பின்னால் அமர்ந்திருப்பவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா? யாருக்கெல்லாம் தைரியம் இருக்கிறதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். உங்களுடைய இந்த தைரியத்திற்காக பாப்தாதா பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை கொடுக்கிறார். ஏன் பாப்தாதா இதற்கு இந்த அளவிற்கு அழுத்தம் கொடுக்கிறார்? ஏனென்றால் உலகின் நிலை மிகவும் வேகமாக மோசமடைந்து வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அனைத்தும் திடீரென்று நடக்கும் என்று பாப்தாதா நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். திடீரென்றுதான் நடக்கும் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை நீண்ட கால பயிற்சி இல்லை என்றால் நீங்களே சொல்லுங்கள். திடீரென்று நடக்கும் பொழுது பயிற்சியின் அவசியம் தேவைதானே? பாப்தாதா ஒரு வீட்டு பாடம் கொடுத்திருந்தார். ஒரு நாளைக்கு மொத்தம் 24 முறை தலா 10 நிமிடங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். வேண்டும். ஆனால் அநேக குழந்தைகளுக்கு இது கடினமாக இருந்து வருகிறது. யோசித்து பாருங்கள், உங்களால் இப்பொழுது 10 நிமிடம் பயிற்சி செய்ய முடியவில்லை என்றால் அந்த திடீர் நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? 24 முறையும் பயிற்சி செய்ய நேரம் குறைவாக இருக்கலாம் என்பதை பாப்தாதா அறிவார். ஆனால் இது ஒரு முயற்சியே. 10 நிமிடம் ஒரே நினைவில் உங்களால் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நிலைத்திருக்க முடிகிறதா என்று சோதித்து அறியுங்கள். பாப்தாதா 10 நிமிடம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று இப்பொழுதும் கூட சொல்லவில்லை. உங்களால் 10 நிமிடம் முடியாவிட்டால் 5 நிமிடங்கள் செய்யுங்கள். பிறகு அதை 6 அல்லது 7 நிமிடங்களாக மெல்ல மெல்ல அதிகரியுங்கள். உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்யுங்கள். பாப்தாதா அவரே சொல்கிறார், இதில் அப்படிப்பட்ட விஷயம் எதுவும் இல்லை. 10 நிமிடம் அதிகம் என்று தோன்றினால் 8 அல்லது 9 நிமிடங்கள் செய்யுங்கள். எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்ய முடியுமோ அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீண்டகால வரதானத்தை இப்போதுதான் நடைமுறையில் பெற முடியும். இப்பொழுது நீண்டகால பயிற்சி இல்லை என்றால் அரை கல்பத்திற்கான அந்த நீண்டகால பலனை பெறுவதில் வித்தியாசம் ஏற்பட்டுவிடும். எனவே உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்கள் என்று பாப்தாதா அனுமதி வழங்கியுள்ளார். 5 நிமிடங்களுக்கு மேலே செய்யுங்கள். 10 நிமிடங்கள் முடியாவிட்டால் 7 நிமிடங்கள் அல்லது 8 நிமிடங்கள் செய்யுங்கள். 5 நிமிடங்கள் வரை செய்வதற்கு கூட அனுமதிக்கிறார். ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் 10 நிமிடங்கள் செய்வது மிகவும் நல்லது. எதிர்காலத்தில் நீங்கள் உங்களுக்காகவும் உலகிற்காகவும் கிரணங்களை பரப்ப வேண்டிய கட்டாயத்தின் காலம் வரும். எனவே பாப்தாதா இந்த அனுமதியை வழங்குகிறார். குறைந்த பட்சம் 5 நிமிடமாவது செய்யுங்கள். எவ்வளவு அதிகப்படியான நேரம் செய்ய முடியுமோ அவ்வளவு பயிற்சி செய்யுங்கள். ஏனென்றால் இன்றைய நீண்டகால பயிற்சி தான் எதிர்காலத்திற்கான ஆதாரம். சரியா? உங்களுக்கு இது கடினமாக தோன்றுகிறது, பரவாயில்லை. இந்த நேரத்தில் அது ஒரு பொருட்டு அல்ல. இதை பற்றி நீங்கள் தந்தையிடம் கூறிவிட்டீர்கள், அது நல்லது. ஏனென்றால் உங்களால் 10 நிமிடங்கள் அமர முடியாமல் யோசனையிலேயே சென்றுவிடும் எனும் பொழுது அதிலேயே 5 நிமிடங்கள் போய்விடும். எனவேதான் பாப்தாதா குறைந்ததிலும் குறைந்தது 5 நிமிடங்களாவது செய்யுங்கள், அதைவிட குறைத்து விடாதீர்கள் என்று கூறுகிறார். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகரியுங்கள். சரியா? தெளிவாக இருக்கிறதா? பாப்தாதா உங்கள் ஒவ்வொருவரையும் மிக உயர்ந்த சுரூபத்தில் பார்க்கிறார். இதை குறிப்பிடும் அடையாளமாக பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் அவ்வளவு அதிகமான ஸ்வமானங்களை கொடுத்துள்ளார். அந்த ஸ்வமானங்களின் பட்டியலை நீங்கள் எடுத்தால் அது எவ்வளவு நீளமாக இருக்கும்? இன்று அமிர்த வேளையில் பாப்தாதா ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அவர் எதை பார்க்க சென்றார் தெரியுமா? பாப்தாதா உங்களுக்கு ஸ்வமானங்களின் மிகப்பெரிய மாலையை வழங்கியுள்ளார். ஒவ்வொரு ஸ்வமானிலும் நிலைத்து நின்று நீங்கள் நடக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் அந்த மாலையின் ஒவ்வொரு மணியையும் கழற்றி கொண்டே இருந்தால் நீங்கள் மிகவும் பேரின்பத்தை அடைவீர்கள். உங்களிடம் ஸ்வமானங்களின் ஒரு பட்டியல் உள்ளது. ஆனால் அந்த பட்டியலின் ஒவ்வொரு அம்சமும் எவ்வளவு மகத்தானது! மேலும் இதை உங்களுக்கு வழங்கியது யார்? சர்வசக்திவானாகிய தந்தை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அநேக ஸ்வமானங்களின் பட்டியலை வழங்கியுள்ளார். அதை பயன்படுத்துங்கள். ஏனென்றால் உங்களுடைய இந்த ஸ்வமானை குறைக்கக்கூடிய அதிகாரம் வேறு எவருக்கும் இல்லை. இவ்வளவு அதிகமான ஸ்வமானங்கள் கொண்ட மாலை வேறு யாருக்கு கிடைக்கும்? சத்தியுகத்தில் உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். ஆனால் இந்த ஸ்வமானங்களின் மாலை சங்கம யுகத்தின் கொடையாகும் என்று பாப்தாதா பார்த்தார். பாப்தாதா எப்போது குழந்தைகளை பார்த்தாலும் அவர்களை ஸ்வமானத்தின் நிலையில்தான் பார்க்கிறார். ஆஹா குழந்தையே ஆஹா, எனவே நான் யார் என்ற ஸ்வமானத்தின் அதிகாரத்தில் நிலைத்திருங்கள். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ப அதற்கு ஏற்ப ஸ்வமானங்களை தனக்கு முன்னால் வையுங்கள். மேலும் சோதனை செய்யுங்கள். இன்று அமிர்த வேளை எந்த ஒரு விசேஷமான ஸ்வமானத்தை புத்தியில் வைத்தேனோ அதை பயன்படுத்தினேனா? அந்த ஸ்வமான் என்பது ஒரு பொக்கிஷம் தானே? ஏனென்றால் பொக்கிஷத்தை வளர்ப்பதற்கான வழி, எவ்வளவு பொக்கிஷத்தை காரியத்தில் பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு அதிகமாக அது வளரும். எனவே இன்று பாப்தாதா பார்த்துக் கொண்டிருந்தார், எந்த குழந்தையிடம் ஸ்வமானத்தின் நினைவலைகள் அதிகமாக உள்ளது, யாரிடம் குறைவாக உள்ளது என்று. எங்கே ஸ்வமான் இருக்கிறதோ அங்கே தேக அபிமானம் என்பது அழிந்து போய் விடுகிறது. எனவே இன்று பாப்தாதா வலம் வந்து குழந்தைகளை பார்த்தார். அதாவது எப்படி ஸ்வமான் என்பது பொக்கிஷமோ அப்படி ஒவ்வொரு சக்தியையும் ஒவ்வொரு குணத்தையும் காரியத்தில் பயன்படுத்துங்கள். மாயை வந்துவிட்டது, மாயை போகவில்லை என்று சொல்வது ஒரு பிரச்சனை அல்ல. மாயை பற்றி பாபா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதாவது என்னை அழைக்கிறார்கள், அப்பொழுதுதான் நான் செல்கிறேன். அவர்கள் கூப்பிடாமல் நான் செல்வது இல்லை என்று மாயை சொல்கிறது. ஒரு சிறிய பலவீனமான சங்கல்பம் செய்தாலோ அல்லது சக்திகளை கைவிட்டாலோ அது மாயையை அழைப்பதற்கு சமம். விரும்பவில்லை ஆனால் வந்துவிடுகிறது. பலம் நிறைந்தவர் யார் விரும்பவில்லை ஆனால் வந்துவிடுகிறது என்றால் மாயை பலம் நிறைந்ததா அல்லது நீங்களா? இன்று பழைய ஆண்டு நிறைவடைந்து புதிய ஆண்டிற்கான புதிய ஊக்கம் புதிய உற்சாகம் பிறக்கிறது. ஏனென்றால் சங்கம யுகத்திற்கான புகழ் ஒவ்வொரு நாளும் உற்சாகம் நிறைந்த நாள், அதாவது உற்சவம். எனவே இந்த உற்சாகத்தை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். நடக்கும் போதும் பேசும் போதும் உங்கள் சார்ட்டை சரிபார்க்கவும். சரிபார்த்தால்தான் மாற்றிக்கொள்ள முடியும். சரி பார்க்காவிட்டால் எப்படி மாற்ற முடியும்? ஒவ்வொரு குழந்தைக்காகவும் இன்று பாப்தாதாவின் விசேஷமான சங்கல்பம் என்னவென்றால் பழைய ஆண்டிற்கு விடை கொடுப்பது போல மாயைக்கும் விடை கொடுக்க வேண்டும் என்பதே. வீணான சங்கல்பங்களுக்கு விடை கொடுங்கள். ஏனென்றால் அநேகரிடத்தில் வீணான எண்ணங்கள் அதிகமாக வருகின்றன. விகாரமான சங்கல்பங்கள் குறைவாக இருந்தாலும் வீணானவை அதிகம் உள்ளன. இனி வீணானவை என்ற அடையாளமே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சங்கல்பமும் சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். வீணான சங்கல்பங்களால் நேரமும் வீணாகிறது, தந்தைக்கு சமமாக மாறுவதற்கான தூரமும் அதிகரிக்கிறது. உங்களுக்கு சமமாக மாற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளது, கைகளை உயர்த்தினீர்கள். ஆனால் பாப்தாதா எப்பொழுதும் சொல்வது உண்டு, அதாவது மனதின் கைகளை உயர்த்துங்கள். இந்த கைகளை உயர்த்துவது என்பது எளிது. எனவே விடை கொடுப்பதற்கு தைரியம் இருக்கிறதா? தைரியம் இருக்கிறதா? கைகளை உயர்த்துங்கள். நல்லது. தைரியம் உடையவர்களாக இருக்கிறீர்கள். அந்த தைரியத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். தைரியம் இருந்துவிட்டால் எந்த லட்சியம் வைத்திருக்கின்றோமோ அது நடந்தே தீரும். ஏனென்றால் பாப்தாதா உங்களுடன் இருக்கிறார். தனது குழந்தை யாரும் பின்தங்கி விடக்கூடாது என்பதுதான் தந்தையின் விருப்பம். கைகோர்த்து ஒன்றாக நடப்போம். சிவ பாபா நிராகாரமானவர், அவருக்கு கைகள் இல்லை. ஆனால் ஸ்ரீமத் தான் அவரது கை. ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடப்பது என்பது பாபாவின் கையோடு கைப்பிடித்து நடப்பது என்பதாகும். எனவே அனைவருக்கும் புதிய வருடத்திற்கான புதிய வாழ்க்கைக்கான மேலும் புதிய யுகத்திற்கான பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள். கல் நல்லது. இப்பொழுது நாலா பக்கங்களிலும் உள்ள உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உள்ள ஒரு தந்தையின் அன்பான, தந்தையின் செல்லமான, தந்தையின் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பிரியா விடை மற்றும் வாழ்த்துக்கள். மேலும் பாப்தாதா கூறியிருந்தார், அதாவது பழைய வருடத்தின் கூடவே பழைய சம்ஸ்காரங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய, பழைய சுபாவங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய மகாவீர் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் ஸ்வமானத்தை கொடுக்கக்கூடிய பாப்தாதாவின் ஸ்வமான்களினுடைய நிலையில் இருந்து அனுபவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு குழந்தையையும் பாப்தாதா அப்படிப்பட்ட ஒரு ரூபத்தில் பார்க்கிறார். அதாவது இந்த ஒவ்வொரு குழந்தையும் 21 பிறவிகளுக்கான ஆஸ்திக்கான அதிகாரத்தை பெற்றவர்கள். முழு கல்பத்தில் 21 பிறவிகளுக்கான அதிகாரத்தின் ஆஸ்தி குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட சிரேஷ்ட அதிகாரியாக நாலாபுரமும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதா தந்தை, ஆசிரியர் மற்றும் குருவின் ரூபம் என்ற மூன்று ரூபத்தின் மூலமாக அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் வரதானம். சேவை அல்லது முயற்சியில் வெற்றியை பெறக்கூடிய இரட்டை கிரீடதாரி ஆகுக. சங்கம யுகத்தில் எப்பொழுதும் உங்களை இரட்டை கிரீடதாரியாக உணர்ந்து செயல்படுங்கள். ஒன்று ஒளியின் கிரீடம், அதாவது தூய்மையின் கிரீடம். மற்றொன்று பொறுப்புகளின் கிரீடம், தூய்மை மற்றும் சக்தி ஆகிய கிரீடங்களை அணிபவர்களிடம் இரட்டை பலம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். இத்தகைய இரட்டை பலம் கொண்ட ஆத்மாக்கள் எப்பொழுதும் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு சேவை அல்லது புருஷார்த்தத்தில் எப்பொழுதும் வெற்றி கிடைக்கும். ஸ்லோகன்: தெய்வீக குணங்களுடைய ஆதாரத்தில் எண்ணம், சொல் மற்றும் செயலை செய்வதுதான் தெய்வீக தன்மை என்பதாகும். அவ்யக்த சமிஞ்சை: மகான் ஆவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை கடைபிடியுங்கள். எந்த ஒரு பொருளையும் சூடுபடுத்தி மென்மையாக்கிய பிறகே அதை வேண்டிய வடிவத்திற்கு மாற்ற முடியும். அதே போல இங்கேயும் வெப்பம் என்பது சக்தியின் ரூபம், மென்மை என்பது பணிவின் ரூபம். எவர் ஒருவருக்கு அனைத்து ஆத்மாக்கள் மீதும் அன்பு இருக்கிறதோ அவர்களால் மட்டுமே பணி உள்ளவர்களாக இருக்க முடியும். அன்பு இல்லை என்றால் யாராலும் இரக்கம் உள்ளவராகவோ அல்லது பணி உள்ளவராகவோ இருக்க முடியாது. சக்தி ரூபத்தில் எஜமானர் என்ற தன்மையும் பணிவின் ரூபத்தில் சேவையின் குணமும் உள்ளது. எனவே இது மென்மை மற்றும் சூடு ஆகிய இரண்டும் இருக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மை தகவமைத்துக் கொள்ள முடியும். ஓம் சாந்தி.